வணக்கம் முத்து, முகுந்த், செல்வி, மகளன்.
வணக்கம்.
இப்ப தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப உடுமலையில நடு ரோட்ல பலரோட கண் முன்ன சங்கருங்கிற தலித் இளைஞர் ஒருவரை துடிக்க துடிக்க கத்தியால குத்தி அரிவாளால கையை வெட்டி அவரை படுகொலை செய்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது மாதிரி போன கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டெல்லாம் கூட இப்போ தருமபுரியில் இளவரசனின் மர்மமான மரணத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓமலூரில் கோகுல்ராஜ் அவரை வந்து தலையை வெட்டி ரயில் தண்டவாளத்தில் போட்ட படுகொலையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டது. மட்டும் இல்லை, 2014 வந்து உசிலம்பட்டியில் விமலாதேவிங்கிற ஒரு பெண்மணியை வந்து அவர் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர் திலீப் குமாரை காதலிச்சார் அங்கிற குற்றத்துக்காக விமலாதேவியை உயிரோட கொளுத்தின சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 2014 தான் ராமநாதபுரத்தில் வந்து ஜாதி மாறி திருமணம் செய்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வைதேகிங்கிற பெண்ணை வந்து கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அந்த குடும்பத்தினரே விஷம் வச்சு கொன்ற செய்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி அடுக்கிட்டே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஜாதிக ஆணவ கொலைகளை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 3 மட்டும் 80 கொலைகள் நடந்திருக்கிறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யப்படாமல் நடந்திருக்கிற கொலைகள் பல இருக்கலாம். இப்படி இந்தியாவில் இந்த மாதிரியான ஜாதி ஆணவ கொலைகள் அதிகரிக்கிறதோட தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிகமாக நடந்துகிட்டு வருது. இப்படியான செய்திகளை கேட்கும்போது நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? முகுந்த் சொல்லுங்களேன்.
இது ரொம்ப துயரமான நிகழ்ச்சி தாங்க. ஆனால் இது வந்து சம்திங் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது இந்த வாய் இப்போதான் அண்மையில் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். நவம்பரில் நான் இப்போது தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். அப்போ நண்பர்களோடு பேசினேன். அதுக்கு முன்னாடி 2-3 முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன். அப்பவும் பேசியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகும்போது அந்த ஜாதிய உணர்வு வந்து இங்கே அதிகமானதாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னன்னா தவறான பிரச்சாரம். எல்லாருமே ஒரே ஒரு ஸ்டோரியை தான் சொல்கிறாங்க. அதாவது நாடக காதல் அப்படின்னு அதிபர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா. தலித் இளைஞர்கள் வந்து திட்டம் போட்டு பெண்களை, மேல்ஜாதி பெண்களை வந்து காதல் வலையில் இல வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க உன்னுடைய சொத்தை அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் திட்டம். இவ்வாறு எங்க ஊர்ல ஒன்று நினைச்சு மாறு, இன்னொருத்தர் எங்க ஊர்ல நினைச்சு மாறு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கதையை சொல்லுவாங்க. இடம் மட்டும்தான் மாறும். இப்போ எங்க, ஆனால் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுமாங்க. அது சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் அப்படிமாங்க. ஒரு 4-5 தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் உண்மையே இருக்கிறது தெரியல. ஏன்னா காதல் திருமணங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது காலங்காலமா. அதுதான் எனக்கு தோணுது.
செல்வி,
நான் நினைச்சுப்பேன் தந்தை பெரியார் வந்து இந்த மண்ணில் பிறக்காமலே இருந்திருக்கலாமோ, அவருடைய வாழ்நாளெல்லாம் இப்படி வீணா போயிட்டே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். இன்னொன்று கூட நினைப்பேன், இந்த ஊர்கள் எல்லாம் இருக்க எல்லா ஊர்லேயுமே ஒரு ஜாதிகாரங்க ஒரு பக்கமும் தலித் சமூகங்கள் ஒரு பக்கமும் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் அந்த தலித் சமூகம் இருக்கிற அந்த ஏரியாவை அவங்க மூடிட்டு எல்லாரும் ஒரே ஊருக்குள்ள ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் எப்ப இந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் போடுறதுக்கு துணிச்சல் வருதோ அப்பதான் இதெல்லாம் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
முத்து,
20-ஆம் நூற்றாண்டு கடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. இன்னமும் வந்து ஜாதி கொலைகள் தடுக்கப்பட வேண்டும். இதை வந்து முளையிலே கிள்ளி எரியணும். இந்த ஜாதி ஜாகங்கள், ஜாதி கட்சிகள் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் அவங்க சமூகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்குதான் ஏதாவது செய்யறாங்களா? எதுவுமே செய்யறது கிடையாது. ஆனா அவங்க ஒரு இனத்தையோ ஒரு ஜாதியோ சேர்ந்த ஒரு பொண்ணோ வேற ஒரு மதத்தையோ இனத்தையோ சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போது அவங்களுக்கு அது இழிவா தெரியுது. உடனே போயிட்டு அவங்களை வெட்டணும், கொல்லணும்னு சொல்றாங்க.
சரி மகளன், உங்களுக்கு எப்படிப்படுது?
கனவிடயங்கள் மிகவும் வியப்புக்குரியதான் இருக்கிறது. 21-ஆம் நூற்றாண்டுல நாங்கள் செவ்வாய்க்கிறதுக்கு மனிதர்களை எனப்ப கூட நேற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நேரத்துல இப்படியான ஒரு சிறுமத்தனமான காரணங்களுக்காக ஆக்களை கொள்வதை நினைக்கும் போது வியப்பு மடத்தனமாகவும் ஒரு கீழ்த்தனமான விடயமாகவும் தான் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
இப்படி ஜாதிய ஆணவ கொலைகள் நடக்கிற நேரம் எல்லாம் வந்து அரசின் ஒரு மெத்தன போக்கு அல்லது அரசின் ஒரு அலட்சியம், இதுதான் வந்து இது தொடர்ந்து நடக்கிறது காரணம் அப்படின்னு சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
அதாவது அரசுனுடைய மெத்தனை போக்கு இந்த இதில் இருக்குதுங்க, அதை மறுக்க முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா காவல்துறை வேகமா அவங்களை வந்து தடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன்.
நான் நினைக்கிறேன் இது ஒட்டு மொத்தமா இந்த தவறுக்கு காரணம் அரசாங்கம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத சட்டம் போட்டுதான் இதை சரிப்படுத்த முடியுமே தவிர, ஏன்னா இது ரொம்ப பொறையோடி போயிட்டு உடனே மாற முடியாது. அதுக்கு சட்டம் மட்டும்தான் இதுக்கு
காரணமா. நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, சட்டம் போட்டு தலித்தையும் இல்ல மத்த ஊர்களையும் ஒன்னா ஆக்கிட்டா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை தலித்துக்கு மட்டும் கிடையாது, வேற சமூகங்கள் ஜாதி பேர் சொல்லவில்லை. இன்னொரு சமூகம் தலித் தவிர மற்ற சமூகங்கள் நிறைய சமூகம் இருக்குல்ல, சமூகம் ஏ சமூகம் பி, இவங்களுக்குள்ள நடக்கும்போது
நீங்களே வந்து சொல்றீங்க இல்ல, இப்ப இந்த கொலை சம்பந்தமா எல்லாரும் பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஒரு தலித் இளைஞனை கொன்னுட்டாங்க அப்படிங்கறது சொன்னீங்க. அந்த கொன்னவங்க யாரு, அந்த பெண் என்ன சாதி அப்படிங்கறத யாருமே சொல்லல. ஆதிக்க சாதியின் சாதியினர் இந்த தலித் பையனை கொன்னுட்டாங்க அப்படின்னு, ஆதிக்க சாதிங்கிற அந்த பேரே ஆதிக்கம் யார் மேல செலுத்துறாங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தா?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க சட்டங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
இருக்கிறதுக்காக சட்டம் செயல்படுத்தணும்,
அதுதான் நம்ம ஊர்ல சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சட்டமும் இருக்கு. ஏன் உதாரணத்துக்கு வன்கொடுமை சட்டம் இல்லீங்களா, அது முறையா பயன்படுத்தப்படுதான்னு நம்ம பாக்கணும்.
தமிழ் தேசியவாதிகள் வந்து இதெல்லாம் வந்து கண்டிக்கிறது இல்ல. இப்ப திராவிட கட்சிகள் ஆட்சியில தான் இப்படி எல்லாமான சீரழிவு தொடர்கிறது, திராவிட கட்சிகளின் தோல்வி அப்படின்லாம் விமர்சனம் முன்வைக்கப்படுது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அதாவது திராவிட கட்சிங்கிற காலத்துல தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது அப்போசிட்டான வியூங்க. அதாவது திராவிட கட்சிகள் வந்து இந்த ஜாதி இருக்கத்தை வந்து தளர்த்திக்கிட்டு வந்திருக்காங்க, தொடர்ந்து ஜாதியினுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சிட்டு தான் வந்திருக்காங்க. அதான் திராவிட இயக்கத்தினுடைய இப்ப வெற்றின்னு சொல்லுவேன். இப்ப வந்து ஒரு கீழ் ஜாதி பையன் வந்து மேல் ஜாதி பொண்ணை வந்து பொண்ணும் பழகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சமுதாயத்துல இப்ப ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க படிக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் அவங்க ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க.
மணிக்கணும் நடுவுல பேசுறதுக்கு கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பொண்ணு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையே நம்ம முத தடை செய்யணும் நினைக்கிறேன்.
இருங்க, அதுக்கு அப்புறம் வருவோம். நான் வந்து இப்ப எப்படி அதை குறிப்பிட்டு சொல்றது, இப்ப இப்ப தலைமை நடைமுறை இருக்குதான் சொல்ல முடியும்.
இல்ல கீழ் ஜாதி அப்படின்னு சொல்ல வேண்டிய
இரண்டு ஜாதிகள் சொல்லிருங்க. இல்ல கீழ் ஜாதி மேல் ஜாதிக்கு பதிலா நீங்க இரண்டு ஜாதிகள், என்னுடைய கருத்து என்னன்னா தலித்து சொல்ல வேண்டாம்.
அதே சமயம் கீழ உள்ளவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமூகம் வந்து அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, சமூகத்துல மேல வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பொறுத்துக்க முடியாமதான் நிறைய இடத்துல இந்த உரசல் இந்த சண்டைகள் வெளியே வந்துட்டு இருக்குது. அணைய போற ஜாதி அப்படி பிரகாசமா வெளிச்சு வெடிச்சு அதாவது அதிகமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு அழிய போதோ அப்படிங்கிற இதுவும் எனக்கு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிராக மத்த மேல் ஜாதி ஆளுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்றதுக்கு இந்த இதுக்கு விதைய விதைச்சது யாரு, டாக்டர் ராமதாஸ். அவர் வந்து அவர் அந்த நாடக கொலை நாடக காதல்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லா ஜாதிகாரங்களும் ஒண்ணு சேர்த்தினாரு. நிறைய மாணவர்கள் போட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்துல மாநாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போட்டு ஒவ்வொரு. இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப மத்த ஜாதி இப்ப பாருங்க, இப்ப மத்த ஜாதியில யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து புலங்கர ஜாதி அப்படின்னு சொல்லிக்குவாங்க எங்க ஊர் பக்கம், புலங்கர ஜாதியில கல்யாணம் பண்ண பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்ப ஆனா கீழ் ஜாதியில மட்டும் கல்யாணம் பண்ணாத. இப்ப எப்படி ஆகுதுன்னா ஜாதி அந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துல இப்ப முன்னாடி இந்த ஜாதியா இருந்தாலும் விட மாட்டாங்க, ஒரே ஜாதிக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு புலங்கர ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதாவது அவங்க லெவல்ல இருக்க ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமா?
மகளன் எப்படி உங்களுக்கு யாழ்ப்பாண பின்னணியில அங்க ஜாதிக்கு வீரியம் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரி நடக்கு?
யாழ்ப்பாணத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு தெரிந்த வகையில் இப்போது வந்து திருமணங்கள் என்று வரும்போது இந்த சாதி அமைப்புகள் இன்னமும் இருக்கின்றது, தெளிவாக கூர்மையாக இன்னமும் இருக்கிறது. குறிப்பாக போருக்கு பின்னர் இந்த சாதி பார்க்கிற முறை கூடியிருக்குது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அந்த ஒரு வகை. ரெண்டாவது கோயில்கள் புனர்நிர்மாணங்கள் இப்போ திருப்பி நடக்கிற காலகட்டத்தில் இந்த சாதி அமைப்புகள் திருப்பி தலையெடுப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். குறிப்பாக இப்ப காணி விக்கையும் போது அது ஒரு சாதி அமைப்பினர் இருக்கும் இடமென்றால் அந்த இடத்தில் காணியை வந்து வேறு சாதிகளுக்கு விற்பதை சமூகத்தில் இருக்கும் மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியான விடயங்கள்லாம் எனக்கு தெரியும். இதில் என்ன குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயம் என்னவெனில், இப்ப யாழ்ப்பாண சமுதாயம் வந்து கல்வியை முக்கியத்துவமா கொடுக்கிற ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியான ஒரு விடயங்கள் இன்னமும் இருப்பது ஒரு கீழ்த்தரமான ஒரு விடயமே என்று அதை நினைத்து அந்த சமூகம் வக்கி தலை குனிய வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் முத்து, முகுந்த், செல்வி மற்றும் மகிழன்.
சரி, இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஆஸ்திரேலியால வந்து சில சாதி சங்கங்கள் தோன்றி இருக்கு, ஜாதி இருந்துட்டு போலாம், அதுல ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ற தமிழர்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரி வந்து ஜாதியின் போக்கு அல்லது ஜாதியின் தாக்கம், ஜாதியின் வீரியம் வந்து ஆஸ்திரேலியால வர துவங்கி இருக்குங்கிற ஒரு பின்னணியில உங்களுக்கு எப்படிப்படுது?
இது ரொம்ப அபாயகரமானது. ஆக்சுவலி இப்ப நீங்க இங்க இனவெறி சொல்றாங்க இல்லையா, நம்ம இப்ப இந்தியர்கள் தாக்கப்பட்டார்கள் இனவெறின்றாங்க இல்லையா, நாளைக்கு ஜாதி வெறியும் வந்துடும், உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே அடிச்சுப்போம், முத முளையிலேயே கிள்ளி எறியணும் இதை கண்டிப்பா.
ஜாதி இருந்துட்டு போலாம், அந்த வழியாக இருக்கிற காழ்ப்புணர்வோ மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்றதுதான் இருக்க வேண்டாமே தவிர, ஜாதிங்கிற ஒரு அடையாளம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றத பத்தி
நினைக்கிறேன். ஒருத்தர் புதுசா ஒருத்தர் ஊர் வராங்க, எப்படியாவது அவர் வந்து என்ன ஜாதி கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க இருக்கிற ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, ஊர் பேர் சொல்லுவோம், இளந்தியா நம்ம பாட்டுக்கு என்ன ஊரு என்னன்னு கரெக்டா நம்ம சொல்லுவோம். உடனே நீங்க டக்குன்னு ஒரு சில பேர் பாயிண்ட் பிளாங் இருப்பாங்க, என்ன ஜாதியா நீ அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமாண்டுருவோம் தெரியாதனமா. அதாவது என்ன புதுசா வந்திருப்போம் நம்ம, அல்லது இல்லைன்னு சொன்னாலும் இங்க என்ன கோயிலுக்கு போற எங்க போற எந்த சாமிக்கு முடியும் அப்படின்னு கேட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கே தெரியாம கெட்டு வெதர் மாதிரி போடுவாங்க. அந்த கெட்டு வெதர்ல வந்து நாம சும்மா ஏதோ ஒரு ஃபேமிலி கெட்டு வெதர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். நம்ம ஏதோ நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு அங்க போனா எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்களா இருப்பாங்க. இன்னொன்னு, நம்ம காலங்காலமா நம்மளுடைய இப்ப நம்மளுடைய வரலாறுலயும் சரி நம்ம கல்ச்சர்லயும் சரி, இப்போ ஒரு திருமண சடங்கு இறப்பு சடங்கு இந்த சடங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதி எப்படியாவது ஒட்டிக்குது, ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு ஒரு சடங்குன்னு இருக்கு, அதை வச்சும் கண்டுபிடிச்சாங்க.
நானும் யோசிச்சிருக்கேன், இவ்வளவு தூரம் வந்து கடந்து இங்க வந்தும் கூட இங்க வந்து புதுசா சாதியை திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க பேருக்கு பின்னாடி ஃபேமிலி நேம் அப்படின்னு அவங்க ஜாதி பேரை போட்டுக்கிறத பாத்திருக்கேன். அதை எப்படி எடுத்து அவங்க கிட்ட சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியாது, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் கேட்பேன்,
அதுதான் பெரியாரும் சொன்னது பாத்தீங்கன்னா, ஜாதி ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி கலப்பு திருமணம், கலப்பு திருமணம்னால மட்டும்தான் ஜாதி ஒழிக்க முடியும்னாரு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த ஊர்ல வந்து எதுக்கு நம்ம ஜாதி அடையாளப்படுத்தணும்ன்றதுதான் எனக்கு புரியாத ஒண்ணு. சரி, இந்தியாவில தமிழ்நாட்டுல இருக்கீங்க, ஏதோ உங்க குடும்ப சூழ்நிலை உங்க சமூக அமைப்பு நீங்க ஜாதியை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாம். ஊரை விட்டு வந்தாச்சு, வெளிநாட்டுல வந்தாச்சு, இங்க நம்ம எல்லாம் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாதியோட அவசியம் என்னன்னா புரிய மாட்டேது. இது கண்டிப்பா ஒரு அழிவை நோக்கிதான் கொண்டு போகுமே தவிர ஒரு முன்னேற்றத்துக்கு வழியே வகுக்காது.
ஜாதி பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிறவங்க தமிழ்நாட்டில் போட்டுக்கிட்டு அவங்க அங்க இருக்க முடியுமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே போடக்கூடிய தைரியம் அவங்களுக்கு
இல்ல? இருக்கிறாங்க இல்ல, தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த சம்பவம் எல்லாம் நடந்தப்போ இதை ஆதரிச்சு பேஸ்புக்ல எவ்வளவு பேர் தெரியுமாங்க, அந்த ஜாதி பேர் பின்னாடி போட்டவங்க அப்படியே உடனே கமெண்ட் போடுறாங்க.
அது ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம், அவங்க ஒரு அறிவு செயல்னு கூட சொல்லலாம்.
அவங்களே கொஞ்சம் இதை நினைச்சு அவங்க வெக்கப்படணும், ஊரை விட்டு வந்துட்டு இங்க வந்து நம்மளோட ஜாதியை நம்ம அடையாளப்படுத்தணுமான்னு சொல்லி அவங்க வெக்கப்படணும்.
அதுக்கு ஒரே வழி வந்து இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி வந்து ஜாதி பேரை பின்னாடி போட்டு சொல்லும் போது நம்ம அவங்களை கேட்கணும், ஏன் இங்கேயும் வந்து இந்த ஜாதி பேரை போடுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, எவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி அவங்க நண்பரா இருந்தாலும் சரி இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால இதை அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். இதுவும் ஒரு வகையில இந்த ஜாதி எதிர்ப்புக்கு நம்மால ஆனதை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நிச்சயமா கிடைக்கும்.
இல்ல தெரியாம போட்டிருந்தா அதை பத்தி நம்ம சொல்லலாம், ஆனா தெரிஞ்ச வேணும்னு தானே போடுறாங்க.
நம்ம இந்த மாதிரி போட்டா நம்மள பழிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியணும், அப்புறம் அவங்க எப்படித்தான் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு பொண்ணை அந்த மாதிரி மாத்திருக்கேன். நேபாளத்துல இருந்து வந்தவங்க அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி பேரை எல்லாருமே போட்டுப்பாங்க, என்னையும் கேட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல, சர்நேம் உனக்கு என்ன, அவனோட ஃபேமிலி நேம் என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க கேக்குற அந்த ஃபேமிலி நேம் எதுங்கிறது எனக்கு புரியுது, ஆனா நாங்க அதுல எல்லாம் நாங்க போட மாட்டோம், உங்கள இருந்து நாங்க நாகரிகம் அடைஞ்சு ரொம்ப காலமாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, அந்த பொண்ணு இப்ப வந்து பேருக்கு பின்னாடி போட்ட அது ஜாதி பேரை சொல்லாம இப்ப அதோட கணவர் பேரை சொல்லுது, அது பேரும் அது கணவர் பேரும் சேர்த்து சொல்லுது ஜாதி பேரை விட்டுட்டு. உனக்கு பிடிக்காது, அதனால நான் இப்ப மாத்திக்கிட்டேன், அத எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா நான் கடந்த 2-3 வருடங்களா திரும்ப திரும்ப அந்த பொண்ணை நான் பழிச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். உழைச்சாங்கல்ல பெரியார் உழைச்சாரு அப்படின்னு சொல்றோம்ல, அவர் அவருக்காக மட்டுமே இல்ல, நீ செய்யறது தப்புன்னு அடிச்சு சொன்னார்ல, திருப்பி திருப்பி சொன்னார்ல, எத்தனையோ வகையில சொன்னார்ல, அது வெற்றி அடைஞ்சாருல, நம்ம திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது திருந்தாத சமூகம், அவங்களா திருந்த மாட்டாங்க, நாம தான் திருத்தணும். அந்த துணிச்சல் முத நமக்கு வேணும். எனக்கு இருக்கு, நான் சொல்லியிருக்கேன், திருத்திருக்கேன், இன்னமும் சொல்லுவேன்.
ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல, ஆஸ்திரேலிய சூழல்ல இந்த ஜாதியின் வேர்கள் வந்து தீவிரமாக இறங்காமல் இருக்க அல்லது வேர் பிடிக்காமல் இருக்க என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம்?
அம்பேத்கரையும் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் பெரியாருடைய கருத்துக்களையும் அட்லீஸ்ட் பாட புத்தகத்திலேயாவது நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கணும். அப்போவாது ஒரு இன்னொரு சைட் ஆஃப் த காயின் பார்ப்பாங்க. இப்ப அவங்களே சிந்திச்சு அறிஞ்சிக்க ஜாதி தேவையா அப்படிங்கறத அவங்களே சிந்தனை மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை தவிர நம்ம பக்கத்துல நம்ம பிள்ளைகள் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு முதல்ல இதோட ஆபத்து சொல்லணும். ஜாதியும் மதமும் எவ்வளவு பெரிய ஆபத்து, இதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு, நாங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி இதை மாதிரி நீங்க இங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த உதாரணங்கள் சொல்லி நம்ம அவங்க கிட்ட எடுத்துக்கொண்டு போய் அவங்க வந்து இதுல தடுத்து ஆஸ்திரேலியால இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும்.
என்ன பொறுத்தவரை இதுல ரெண்டு மூன்று விடயங்கள் நாங்க செய்யலாம். ஒன்று வந்து இந்த பேர் போடுற விடயத்தை பற்றி, அது பேர் என்ன என்பதை நாங்கள் சமூகத்துக்கு அதுவும் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அந்த பேர் ஒரு அந்த பேரை போடுவது அதன் அர்த்தம் என்ன, அதன் தாற்பயம் என்ன, அதன் விளைவுகள் என்ன என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். ஒன்று, சாதியை பின்பற்றுபவர்களை அதை நடைமுறைப்படுத்துபவர்களை வெக்கப்பட வைப்பது நிச்சயமாக, அதாவது ஷேமிங், நேமிங் அண்ட் ஷேமிங் என்பதை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன்.
அடுத்த தலைமுறையில இருந்த சாதி அமைப்புகளை நிறுத்தணும் அப்படின்னா, இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி அம்பேத்கரையும் பெரியாரையும் இன்னும் இந்த மாதிரியான தலைவர்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளுடைய கலாச்சாரம்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இருந்தது, அதுக்கு இவங்களுடைய பங்கெல்லாம் என்ன அப்படிங்கறதையும் தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல அந்த புத்தகங்கள்ல நிச்சயமா சேர்க்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறையினர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவங்க சொல்லி கொடுக்கறது சைவத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் கலாச்சாரத்தையும், கலாச்சாரம் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டே வராங்க. நான் தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா பாக்குறது இதைத்தான்.
மிக நன்றி முத்து, செல்வி, முகுந்த், மகிழன்,
ரொம்ப நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி.
ரொம்ப நன்றி.
நன்றி.
நன்றிங்க.